بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. அளவற்றருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் ஆல் அசஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள், அன்னவரை தொடர்ந்தோர் துயர்ந்தோர் துயர்ந்தவர்களை துயர்ந்தோர் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. பேரன்புக்குரிய இந்த நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற எனது அன்பு நண்பர் அஷேக் நலீம் மௌலவி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே பல விடயங்களை பேசியிருப்பார்கள், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பயன்பெற்றிருப்பீர்கள். நான் இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை, அதாவது பொதுவாக எமது அன்றாட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சில பிரச்சினைகளை, அதிலும் குறிப்பாக எமது குடும்ப வாழ்க்கையிலே அன்றாடம் ஏற்படுகின்ற பிரச்சினைகளுக்கான அடிப்படை காரணிகள் என்ன, இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை தோற்றுவிப்பதில் நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்பதனை சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று மிகவும் நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், பிரச்சினைகள், நிம்மதியற்ற நிலை, ஒட்டுமொத்த மனிதர்களும் நிம்மதியை தேடி அலைகிறார்கள், மகிழ்ச்சியை இழந்து விட்டார்கள். இது நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாட்டையே உணர்த்துகின்றது என்று சொன்னால் கூட மிகையாகாது. நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மண்ணறையை ஒரு காலம் பெறும், அதாவது இந்த உலகம் அழிவை நோக்கி பயணிக்கின்ற காலம், இந்த உலகம் அழிவை நெருங்குகின்ற அந்த காலம் பற்றி நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு மண்ணறையை ஒரு கபரை கடந்து செல்ல நேரிட்டால் அந்த மனிதன் சொல்லுவானாம், யாலைத்தனி குந்து மக்கானா, நானும் இந்த இடத்திலே இந்த சமாதியிலே சங்கமமாகி இருக்கின்ற மனிதனைப் போன்று சங்கமமாகி இருக்கக்கூடாதா, நானும் மண்ணோடு மண்ணாகி இருக்கக்கூடாதா என்று ஏங்குவான். அப்படியான ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள். நாம் அப்படியான ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று கேட்கத் தோன்றுகின்றது. எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லை, யாரை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சினை, துன்பங்கள், கஷ்டங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சினைகள், இந்த துன்பங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றன? இதுதான் மிக முக்கியமான அம்சம், இதுதான் கேள்வி. எங்கிருந்து இந்த பிரச்சினைகள் உச்சரிக்கின்றன? ஒவ்வொரு தனி மனிதனும் இன்று எதிர்கொள்கின்ற பிரச்சினைகளுள் பெரும்பாலான பிரச்சினைகள் அவனது வீட்டிற்குள் இருந்தே ஆரம்பிக்கின்றன. சர்வதேச ரீதியாக தீட்டப்படுகின்ற திட்டங்கள், முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்தை சின்னாபின்னமாக்கி சிதறடித்து அழித்துவிட வேண்டும் என்பதற்காக உலக அரங்கிலே தீட்டப்படுகின்ற திட்டங்களின் எதிரொலிப்புகள் ஒவ்வொரு தனி மனிதன் வரையும் சென்று தட்டுகின்றன, ஒவ்வொரு வீட்டையும் சென்று தட்டுகின்றன. அங்கிருந்துதான் மனிதன் நிம்மதியை இழந்து அலைகின்றான். நாம் எங்களது அதில் ஒரு அங்கமான குடும்ப வாழ்வு, எங்களது குடும்ப பிரச்சினைகள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள், அதை மட்டும் இன்று நாம் பார்ப்போம். எங்களது குடும்ப வாழ்விலே ஏன் நாங்கள் நிம்மதியற்று நிம்மதி இழந்து தவிக்கின்றோம்? வெளியிலே தோள் மீது கை போட்டு நடந்து கொண்டிருக்கின்ற தம்பதியினர் கூட உளரீதியான ஒரு விவாகரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வெளியிலே அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றோம் என்பது போன்று பறைசாற்றிக் கொள்கின்றார்கள். ஆனால் யதார்த்தமாக ஒரு சைக்காலஜிக்கல் டிவோர்ஸ், ஒரு உளரீதியான விவாகரத்தை அவர்கள் எதிர்கொண்டு வாழ்கின்றார்கள். ஏன்? பலரும் பகிரங்கமாக சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம், நாங்கள் பிள்ளைகளுக்காகவே வாழுகின்றோம், எங்களது குழந்தைகளுக்காகவே வாழுகின்றோம் என்று பல கணவன்மாரும் தான் மனைவியர்களும் தான் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டு வாழுகின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரே வீட்டிற்குள்ளே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் 15, 20, 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாமல் பேசாமல் குடும்ப உறவில்லாமல் வாழுகின்ற பல தம்பதியினர் எங்களது பிராந்தியங்களில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏன்? இதற்கான காரணம் என்ன? எங்கிருந்து இந்த நோய், எங்கிருந்து இந்த சோதனை எங்களை தொற்றிக்கொண்டது என்பது பற்றி நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். அது இன்று மிகவும் வேகமாக வீரியமடைந்து மிக வேகமாக விவாகரத்தின் வளர்ச்சி, நீங்கள் உங்களது பிரதேச செயலகத்தை சென்று பதிவாளரிடம் கேட்டு பாருங்கள், நான் அக்கரைப்பற்றிலே சென்று கேட்டு பார்த்தேன், விவாகரத்தின் விழுக்காடு மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. திருமணம் முடித்து வெறும் 3 மாதங்கள், 6 மாதங்கள், 1 வருடம் நிறைவடையவில்லை. விவாகரத்திலே வந்து முடிகின்ற திருமணங்கள், உறவுகள்தான் அதிகமாக இருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன? எங்கிருந்து இந்த பிரச்சினைகள் ஆரம்பிக்கின்றது? சகோதரர்களே, ஆம், இதுவெல்லாம் நாம் வெறுமெனே எங்களது உள் வீட்டிற்குள் எங்களுக்குள் ஏற்படுகின்ற சிறிய சிறிய பிணக்குகளை மட்டும் வைத்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகின்ற விஷயம் அல்ல. இது ஒரு சர்வதேச சதி என்றால் கூட மிகையாகாது. இன்று எங்களை பிரித்து இஸ்லாம் சொல்லுகின்ற இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை சிதைத்து சீர்குலைப்பதில் இஸ்லாத்தின் எதிரிகள் அதிநவீன திட்டங்களை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் யாரும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றன. இன்று பகிரங்கமாகவே 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரேல் என்ற ஒரு தேசமே இருக்கவில்லை, ஒரு நாடே இருக்கவில்லை. இன்று எங்களது பூமிக்குள் எங்களது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து இஸ்லாமியர்களின் பாரம்பரிய சொத்து அல்லாவின் அந்த உயரிய ஆலயம் குதுஸ், அந்த பிராந்தியத்தையே இது எங்களுக்கு சொந்தமான எங்களது பூமி என்று பகிரங்கமாக யூதர்கள் அறிக்கை விட உலகில் உள்ள எல்லோரும் மௌனியாக அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடிமனதில் ஈமானோடு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உள்ளங்கள் சிலர் அதற்கெதிராக குரல் கொடுத்து அதற்கெதிராக ஆர்ப்பாட்டங்களை நடாத்துகின்ற பொழுது, சகோதரர்களே, மனித உயிர்களுக்கு எந்த விதமான பெருமானமுமே இல்லை என்பது போன்று கொத்து கொத்தாக குழந்தைகள் கொல்லப்படுகின்ற அளவு, உலகமே பகிரங்கமாக வேடிக்கை பார்க்கின்ற அளவு அவர்களை கொன்று குவிக்கின்ற அவர்கள் பகிரங்கமாகவே சர்வதேச அரங்கிலே இப்படி முஸ்லிம்களை வேட்டையாட புறப்பட்ட அவர்கள் எங்களது உள்வீட்டு பிரச்சினைகளுக்குள் நுழைந்து எங்களை தட்டி எங்களது வாழ்வியலை சிதைப்பதற்கு ஒருபொழுதும் தயங்க மாட்டார்கள். அவர்கள் என்னென்ன யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அவர்களது நாட்டிலே அவர்களது தேசங்களிலே இன்று எங்களது குழந்தைகளெல்லாம் மூழ்கி லைத்து போயிருக்கின்றன. கார்ட்டூன் படங்கள், அந்த படங்களை அவர்கள்தான் தயாரித்து எங்களுக்கு இறக்குமதி செய்துவிட்டு அவர்களது நாடுகளிலே தேசங்களிலே அதனை தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆம், இன்றைய கார்ட்டூன் படங்களை பாருங்கள் எப்படி இருக்கின்றது. இன்று வெளிவருகின்ற படங்களில் அதிகமான படங்கள் வன்முறைகளை, மிக மோசமான வன்முறைகளை தூண்டிவிடுகின்ற படங்களையும் சினிமா படங்களையும் கார்ட்டூன் படங்களையும் இறக்குமதி செய்து எங்களுக்கு அனுப்புகின்றார்கள். அதிலே ஊறி லைத்து போன எங்களது குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள்? ஆம், வன்முறைக்கு தயாராகின்றார்கள். நாம் எங்களது தலைமுறையினரில் காணாத ஒரு வன்முறை, ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான வக்கிரமமான குணம், மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட அசிங்கமான செயற்பாடுகளில் முனைவு, இவைகளை நாம் இன்று எங்களது இளம் தலைமுறையினரில் காண்கிறோம். வயலேஷன், பகிரங்கமாகவே. ஒரு சில காலங்களுக்கு முதல் ஒரு கேம் அறிமுகமானது, ப்ளூ வேல், நீல திமிங்கிலம் என்ற ஒரு கேமை அறிமுகம் செய்தார்கள். அவர்களுக்கு அது கேம், அவர்களுக்கு அது விளையாட்டு. ஆனால் காபு கொள்ளப்பட்டது எங்களது வாலிபர்களின் உயிர்கள். ஆம், எங்களது வாலிபர்கள், எங்களது சகோதரர்கள் அவர்களது உயிரை ஆச்சரியமான முறையில்
தங்களை அவர்கள் வதை செய்து கொண்டு உயிர்களை நீக்குகின்ற காட்சியினை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கேம். அதனை அறிமுகம் செய்து எங்களது வாழ்வியலை சிதைத்தார்கள். இன்று எங்களது வாழ்வியலின் எல்லா பகுதிகளோடும் நுழைந்து விட்டார்கள். எங்களுக்கு தெரியும் இன்றைய சோசியல் மீடியாஸ், அதை பற்றி சொல்ல தேவையில்லை. நான் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், நான் சொன்ன எனது பேச்சின் கருவாகிய எங்களது குடும்ப வாழ்வில் நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற உள்ளக சிதைவுகளின் அடிப்படையை தட்டுகின்றேன். சகோதரர்களே, இன்று நாங்கள் எல்லோரும் லயித்து திளைத்து போயிருக்கின்ற எங்களது பொன்னான பெருமதியான நேரங்களில் அதிகமானவற்றை செலவு செய்து கொண்டிருக்கின்ற சோசியல் மீடியாஸ் அல்லது சோசியல் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளங்கள், இவைகள் பற்றி தெரியுமா எங்களுக்கு? இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று, நாங்கள் அதனை ஒரு பெரும் சாதனமாக எண்ணி லைத்து போயிருக்கின்றோம். இது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவன் செய்த ஒரு அசைன்மெண்ட். 2004 ஒரு மாணவன் செய்த ஒரு அசைன்மெண்ட். அதுதான் இன்று உலகிலே பல பில்லியன் மனிதர்களை அதிலே கட்டி வைத்திருக்கின்றது. இதில் நான் அண்மையிலே வாசித்தேன், இலங்கையிலே ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இதிலே நடைபெற்றிருக்கின்றது. என்ன தெரியுமா? இலங்கையிலே இந்த ஃபேஸ்புக் யூசர்ஸ், இதனை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 6.1 மில்லியன், கிட்டத்தட்ட 61 லட்சத்தையும் தாண்டி நிற்கின்றது. இதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். உலகத்திலேயே எங்கும் நடைபெறாத ஒரு அதிசயம் என்று அதனை குறிப்பிடுகின்றார்கள். என்ன தெரியுமா? 18 வயதிலிருந்து 24 வயது வரைக்கும், 18 வயது தொடக்கம், 24 வயது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக்கை பயன்படுத்துபவர்களில் அதிகமானவர்கள் பெண்கள், ஆண்கள் அல்ல, பெண்கள். 24 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் இதனை பயன்படுத்துபவர்கள் ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை செய்தவர் சொல்லுகின்றார், இது உலக ட்ரெண்ட், உலக நடப்பிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கை. 18 வயதிலிருந்து 24 வயது வரைக்கும் உலகத்திலே எங்கும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணவில்லை இலங்கையை தவிர என்ற ஒரு கருத்தினை சொல்லுகின்றார். ஆம், இதன் சூத்திரதாரிகள் யார்? இந்த ஃபேஸ்புக் அவர்களது சில நாடுகளிலே பயன்படுத்த தடை. தெரியுமா எங்களுக்கு இந்த மெசேஜ்? அவர்கள் மிகவும் நுணுக்கமாக தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அதிலே அப்படியே முங்கி மூழ்கி போயிருக்கின்றோம். சொல்ல வருகின்றேன், என்ன இதனது எதிரொலிப்பு, எப்படி எங்களது குடும்ப வாழ்வை தட்டுகின்றது என்பதனை சொல்ல வருகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, விவாகரத்தின் விழுக்காடு கூடிக்கொண்டே செல்கின்றதே, காளியை சந்தித்து அதிகமான விவாகரத்து சம்பந்தப்பட்ட அதிகமான விஷயம் எதனால் நடைபெறுகின்றது? ரூட் காஸ் அடிப்படை காரணி என்ன என்று அவர்களிடம் நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், எல்லோருடைய கைகளிலும் வித்தியாசமின்றி வேறுபாடின்றி ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் ஆலிம்கள் பாமரர்கள் என்று எந்தவிதமான வேறுபாடுமின்றி எல்லோருடைய கைகளிலும் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்மார்ட் போன்ஸ். எஸ்,
இது ஒரு முக்கியமான பிரதான காரணி.
என்ன பிரச்சனை என்று வந்தால், சமூக வலைத்தளங்களினூடாக ஏற்படுகின்ற கள்ளத்தனமான உறவுகள், அசிங்கமான உறவுகள், இஸ்லாம் வெறுக்கின்ற இஸ்லாத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் வாழ்க்கையை குலைத்து விவாகரத்தில் வந்து நிற்கின்றன என்கின்ற உண்மையை யதார்த்தத்தை காலியார் எம்மிடம் சொல்லுகின்றார்.
ஆம், அதுதான் உண்மை.
அதில் அதிகம் உண்மை இருக்கின்றது. இதுதான் நூறு விதமான காரணி இல்லாவிட்டாலும் அதிகமான முக்கியமான ஒரு காரணியாக அது பார்க்கப்படுகின்றது.
சகோதரர்களே, இந்த போனிலே சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த போன், முக்கியமாக ஸ்மார்ட் போன்ஸ், ஐபோன், அப்பிள், இது யூத கம்பெனி. பலரும் நாங்கள் இந்த போனிலே, நான் எனது கையிலே வைத்திருக்கின்ற இந்த போனை பற்றிய அறிவு கூட இல்லாமல் தான் அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
எங்களை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்து எங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் எங்களது கைகளிலே இருக்கின்ற தவழ்கின்ற ஐபோன்ஸ் அவர்களுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றன என்பதை எங்களில் எத்தனை பேர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே, சகோதரிகளே. துல்லியமாக நாங்கள் பேசுகின்ற உரையாடுகின்ற உரையாடல்களெல்லாம் அவர்களது சேவர்களிலே பதிவு செய்யப்படுகின்றது. தேவைப்படுகின்ற பொழுது அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள்.
ஆம், அது ஒரு சிலருடைய விஷயத்தில் தான் வெளியில் வரும்.
உலகிலே பிரபல்யமான புள்ளிகள், பெரும்பெரும் அமைச்சர்கள், தலைவர்கள் இவர்களை தொடர்ந்து இவர்களது அறிக்கைகளை இவர்களது பேச்சுக்களை வெளிக்கொண்டு வந்து பிளாக்மெயில் செய்து பயமுறுத்துகின்ற நிலைகளை மாத்திரம்தான் நாங்கள் வெளியிலே உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த போன்களிலே செய்யப்படுகின்ற போட்டோ டிரான்சாக்ஷன்ஸ், போட்டோக்கள் அனுப்புகின்றோம், ஐஎம்ஓவிலே இருந்து வீடியோவை ஒன் பண்ணி பேசுகின்றோம், ஸ்கைப்பிலே வீடியோவை ஒன் பண்ணி பேசுகின்றோம், எல்லாமே பதிவு செய்யப்படுகின்றது. நாம் யாரோடு பேசுகின்றோம், எந்த நிலையில் பேசுகின்றோம், எங்கிருந்து பேசுகின்றோம்,
ஆம்,
அவர்கள் தேவைப்படுகின்ற பொழுது அனைத்தையும் எடுக்கலாம் சகோதரர்களே. அதற்கு ஏற்ற வகையில் தான் அவர்களது ஐபோன்களை இன்று தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கின்றது நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற போன்களிலே இருக்கின்றது.
ஆம்,
நான் இந்த இடத்திலே இருக்கின்றேன். நான் இருக்கின்ற இடத்திலிருந்து சாதாரணமாக குறிப்பிட்ட ஒரு சுற்றளவில் வசிக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களின் தகவல்களை யார், உதாரணமாக குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேர் டெலிகிராம் என்று வைப்போம், ஒரு பேர், அதை நான் எனது போனிலே டவுன்லோட் செய்தால், அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்தால், அதை யாரெல்லாம் அந்த சுற்று வட்டாரத்திலே டவுன்லோட் செய்திருக்கின்றார்களோ அவர்களோடு எந்த விதமான நம்பர் இலக்கங்களுடைய தொடர்பும் இன்றி நேரடியாகவே நாம் கனெக்ட் பண்ணலாம்.
ஆம்,
கனெக்ட் பண்ணி அவர்களோடு உறவாடலாம். எனக்கு தேவையான முறையில், நான் விரும்பக்கூடிய முறையில் யார் எனக்கு பொருத்தம் என்று பார்த்து எனது உறவுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எனது உள்வீட்டு ரகசியங்களை எல்லாம் அவர்களுக்கு காட்டலாம் சொல்லலாம் என்கின்ற அளவு. அதாவது நம்பர் கனெக்ஷன், வேறு எந்த விதமான நேரடியான தொடர்பும் இல்லாமல் இல்லாமல் அப்படியான அப்ளிகேஷன்ஸ் கூட இன்று அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஏன், நாங்கள் வாழுகின்றோமே ஒரு நிம்மதியான இல்லற வாழ்வு, அது சிதைக்கப்பட வேண்டும், அது அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களே ஒரு வாழ்வு, அவர்கள் இன்றும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்களே ஒரு வாழ்வு, அதுதான் வாழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற வரைக்கும் மேற்குலக அவர்களது வாழ்வு ஒரு அழகான ஆதாரம் எமக்கு. அங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லை. அவர்களுக்கு இந்த மேரேஜ் பாண்ட் என்று சொல்லப்படுகின்ற திருமண ஒப்பந்தங்கள் எல்லாம் பெரிதாக இல்லை. ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயமாகவே அதனை செய்வார்கள். விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அதனால் தான் சொல்லுகின்றேன். அவர்கள் திருமணம் முடித்து கணவன் மனைவியாக இருப்பார்கள். ஒன்றாக மனைவி திடீரென சொல்லுவார், எனக்கு கால் வருகின்றது, எனது பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றார், நான் போகணும், ஐ ஹாவ் டு கோ. அவர் போய்விடுவார், மனைவி போய்விடுவார், கணவனுக்கு ஒரு அழைப்பு வரும், அவர் போய்விடுவார். அவர்களிடையே அது ஒரு பிரச்சனையே கிடையாது. விவாகம் அல்லது விவாகரத்து என்பதெல்லாம் அவர்களிடம் ஒரு சமாச்சாரமே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று அப்படியான கட்டுப்பாடற்ற ஒரு கலாச்சாரத்தை எங்களிலே வன்முறையாகவும் நாங்கள் விரும்பியும் திணிக்க முனைகின்றார்கள். இங்கிருந்துதான் இந்த சதிகளையெல்லாம் திண்ணமாகவும் தெளிவாகவும் விளங்கித்தான் இஸ்லாத்தின் குடும்பவியல், இஸ்லாத்தின் இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு பற்றிய தெளிவை எடுத்துக்கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்கின்றது. அது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. சகோதரர்களே, இஸ்லாம் திருமண உறவு, திருமண வாழ்வுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை எதற்குமே கொடுக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஸவ்வஜல் அப்து, அதாவது ஒரு மனிதன் திருமண பந்தத்திலே நுழைந்து கொண்டால், ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டால், அவனது சன்மார்க்க கடமைகளில் அரைவாசியினை பூர்த்தி செய்து கொண்டான் என்று சொன்னார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸை நுணுக்கமாக ஆழமாக கவனமாக சிந்தியுங்கள். ஒரு மனிதன் திருமண வாழ்விலே நுழைந்து கொண்டால், அவனுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற மார்க்கத்தின் கடமைகள் எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் தனி மனிதனாக, அவன் ஒரு சமூக பிராணியாக, ஒரு அரசனாக, ஒரு அடிமையாக, ஒரு முதலாளியாக, ஒரு தொழிலாளியாக, ஒரு உத்தியோகனாக, ஒரு மனிதன் வகிக்கின்ற அனைத்து வகிபாகங்களிலும் இஸ்லாம் அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் அரைவாசியினை பூர்த்தி செய்து கொண்டான் என்று சொன்னார்கள். மற்ற அரைவாசியிலே அல்லாவை பயந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஆம், இங்கிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், திருமண வாழ்வு என்பது, திருமணம் என்பது இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியமான ஒரு கடமையாக கருதப்படுகின்றது என்பதனை. நாம் திருமணம் முடிப்பதனை சுன்னா என்று சொல்லுகின்றோம். பொதுவாக நாம் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் ஃபுகஹாக்கள் திருமணத்திற்கு 4 ஹுக்கும்களை கொடுத்திருக்கின்றார்கள். 4 முக்கியமான சட்டங்களும் திருமணத்திற்கு வரும். திருமணம் சிலருக்கு வாஜிப், திருமணம் சிலருக்கு சுன்னா, திருமணம் சிலருக்கு ஹராம், திருமணம் சிலருக்கு மக்ரூஹ். அதை பற்றி இங்கே சொல்வதற்கு நேரமில்லை. ஆம், திருமணம் வாஜிப் என்றால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது, தன்னிடம் ஒரு மனைவியை வைத்து பராமரிப்பதற்கான ஆற்றலும் சக்தியும் இருக்கின்ற பொழுது அவன் திருமணம் செய்வது வாஜிபாக இருக்கின்றது, அது கடமையாக இருக்கின்றது. அவன் அங்கே திருமணம் செய்ய தவறும் பட்சத்தில் அவன் தண்டிக்கப்படுகின்றான், அதற்காகவும் நேரடியாக தண்டிக்கப்படுகின்றான். திருமணத்தை விட்டதன் விளைவினால் ஏற்படுகின்ற ஏனைய பாவங்களும் அவனை தண்டனைக்கு இட்டுச் செல்கின்றது. சகோதரர்களே, இவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாம் திருமணத்தை சொல்லுவதற்கான காரணம் அது. ஒரு மாபெரும் நிறுவனத்தை, குடும்பம் என்று அறியப்படப் போகின்ற ஒரு மாபெரும் நிறுவனத்தை உருவாக்குகின்ற அத்திவாரம், எங்களை ஆளப்போகின்ற தலைவர்களை உருவாக்கப் போகின்ற பயிற்சி பட்டறை, இன்று சமூகத்திலே நிலவுகின்ற தலைவர்களின் நல்ல ஆளுமை மிக்க பன்முக ஆளுமை மிக்க சிறந்த ஆளுமைகளின் பற்றாக்குறைக்கான காரணம் என்ன? நல்ல சிறந்த குடும்ப பாங்கு இல்லாமைதான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. சகோதரர்களே, உலக வரலாற்றிலே எத்தனையோ நாகரீகங்கள் வந்து மறைந்து போயிருக்கின்றன, எத்தனையோ கலாச்சாரங்கள் சரிந்து போயிருக்கின்றன, ஆனால் ஏதோ ஒரு அடிப்படையில் குடும்பம் என்கின்ற நிறுவனம் அழிந்ததாகவே இல்லை, அது நிலைத்து நிற்கின்றது. அந்த குடும்பம் என்கின்ற நிறுவனத்தில் இருந்துதான் உலகையே விகைக்கச் செய்கின்ற, உலகத்திலே பல விந்தையான புரட்சிகளை அறிவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரும் விந்தைகளை உருவாக்கிய மகான்களை உலகிற்கு வழங்கியது அற்புதமான குடும்பம்தான், அற்புதமான குடும்ப வாழ்வு முறைதான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதனால்தான் இஸ்லாம் அதற்கு பாரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. ஆம், இஸ்லாம் பெருமனே, இது மார்க்கத்தின் பாதி கடமை செய்துவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. இது ஒரு நீண்ட தலைப்பு, 2-3 நாட்களாக ஒரு செமினாராக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இஸ்லாம் திருமண பேச்சிலிருந்தே அதன் வழிகாட்டல்களை தர ஆரம்பிக்கின்றது, அதுவே எம்மை விகைக்கச் செய்கின்றன. திருமண பேச்சு எனது மகளுக்கு அல்லது எனது மகனுக்கு ஒரு மணவாளனை அல்லது ஒரு மணவாளியை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அதற்காக செய்யப்படுகின்ற ஹிதபா என்றறியப்படுகின்ற திருமண பேச்சிலிருந்தே இஸ்லாம் அதனது கூடிய கவனத்தை குவித்திருக்கின்றது. நீ முதன்முதலாக ஒரு திருமண பேச்சை துவங்குகின்ற பொழுது செய்ய வேண்டிய விஷயம் இஸ்திஹாரா. இந்த அடிப்படையில் வருகின்றதா எங்களது திருமண வாழ்வு? இந்த அடிப்படையில் அமைந்திருக்கின்றதா எங்களது குடும்ப வாழ்வு? இந்த அடிப்படையில் நாங்கள் செய்கின்றோமா எங்களது திருமணங்களை என்பதை சிந்தியுங்கள். அதற்காகத்தான் சொல்லுகின்றேன். முதலாவது விஷயம் இஸ்திஹாரா. அல்லாவிடம் முதல் முதலாக அல்லாவிடம் சமர்ப்பிப்பது, யா அல்லாஹ், இன்ன நபரை எனது மகளுக்கான மணவாளனாக நான் தேர்ந்தெடுக்க எண்ணியுள்ளேன், உனது முடிவை நீ எனக்கு காட்டு என்று இஸ்திஹாரா 2 ரக்அத்துக்கள் தொழுவது. இது நபி வழி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பலமான ஹதீஸ். இதில் ஓதப்பட வேண்டிய துஆ ஒரு மிக பிரபல்யமான துஆ. ஒரு அடியான் தன்னுடைய இயலாமையை முற்றும் வெளிப்படுத்தி அந்த ரப்புல் ஆலமீனிடம் பாரம் சாட்டி அவனுடைய முடிவை எதிர்பார்த்து அந்த முடிவின் பிரகாரம் செயல்படுகின்ற ஒரு அற்புதமான வழிமுறை இஸ்திஹாரா. எங்களில் யார் இதனை செய்கின்றோம்? முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் தேர்வு முறை. தேர்வு முறை, நான் எனது மகளுக்கான கணவனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர், அந்த மணவாளன், அந்த கணவன் என்ன தகுதியை தகமையை கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆம், இங்குதான் எங்களில் அதிகமானவர்கள் தவறுவிடுகின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ்,
இதா அதாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு.
பாருங்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே எதனை சொல்லி இருக்கின்றார்கள் என்று, உங்களிடம் ஒருவர் வந்தால், உங்களிடம் ஒருவர் திருமண பேச்சுக்காக திருமணம் பேசி வந்தால், அவருடைய மார்க்கத்தையும் அவருடைய சன்மார்க்க நெறிகளையும் அவரது பண்பாடுகளையும் அவரது நாகரிகமான போக்குகளையும் நீங்கள் நல்லதென்று கண்டால், நீங்கள் பொருந்திக் கொண்டால் அவருக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் முதலாவது குவாலிஃபிகேஷன். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற தேர்வு முறை. நான் எனது மகளுக்கு அல்லது நான் எனது மகனுக்கு தேர்ந்தெடுக்கப் போகின்ற மணவாளன் அல்லது மணவாளி நல்ல சன்மார்க்க அறிவும் ஞானமும் நல்ல பண்பும் உள்ளவளாக இருக்கின்றாள் அல்லது நல்ல பண்பும் உள்ளவனாக இருக்கின்றான், மொத்தத்தில் ஒரு மனிதனாக இருக்கின்றான், அதற்காக நான் எனது மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன். இந்த உயரிய எண்ணத்தோடு முடித்துக் கொடுக்கப்பட்ட திருமணங்கள் நிலையாக இருப்பதனை கண்ணூடாக காணலாம். வெறுமனே இன்று இப்படி சிந்திப்பவர்கள் அரிதிலும் அரிது. ஒரு சிலர்கள் தான் இப்படி சிந்திப்பார்கள். மாப்பிள்ளை என்று வந்ததும் முதன் முதலாக நாம் பேசுவது, அவர் எந்த நாட்டிலே எங்கே எந்த பொசிஷனிலே எந்த உத்தியோகத்திலே இருக்கின்றார், எவ்வளவு காசு வைத்திருக்கின்றார், அவரது மாத வருமானம் என்ன, இதைத்தான் முதன் முதலாக சிந்திப்பார். சகோதரர்களே, இப்படியான ஒரு மாப்பிள்ளையை பல லட்சங்களை பல கோடிகளை அள்ளி கொட்டி கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்து கட்டிக் கொடுத்தால் 2-3 மாதங்கள் தான் அந்த வாழ்வு. இரவு பகலாக ஓடி உழைத்து அந்த வியர்வையை இரத்தமாக்கி அந்த வீட்டை அந்த மண்டுமனையை கட்டி முடித்த பெற்றோரை கூட அந்த வீட்டில் தங்க வைக்காமல் விரட்டி விடுகின்றார்கள். விரட்டிவிட்டு ஒரு வாழ்க்கை நடத்தலாம் என்று நடத்துகின்றார்கள். ஒரு சில காலங்கள் சென்ற பொழுதுதான் விளங்குகின்றது, அவர் வேறு எங்கோ வேறு என்னமோ ஒரு தொடர்பில் இருக்கின்றாராம். 1008 பிரச்சினை. இஸ்லாம் சொல்லுகின்ற அழகிய நடைமுறைகளும் வழிமுறைகளும் கைவிடப்படுகின்ற பொழுது அதன் விபரீதங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். திருமண பேச்சு, இது திருமண பேச்சுக்கே இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயம். 3வது நிபந்தனை, அவன் திருமண பேச்சை துவங்குகின்ற பொழுது இன்னும் ஒருவருக்கு எதிராக திருமண பேச்சிற்குள் நுழையக்கூடாது. அதாவது அல்ஹித்பத்து அலல் கைர், ஒருவர் ஒரு இடத்திலே திருமணம் பேசப்பட்டிருக்கின்றார், இது எங்களது சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான், அதனால் தான் சொல்லுகின்றேன். ஒருவர் ஒரு இடத்தில் மாப்பிள்ளையாக பேசப்பட்டிருக்கின்றார், இதனை நாங்கள் தெரிந்தும் அந்த மாப்பிள்ளையை சென்று திருமணம் பேசுவது இஸ்லாம் அதனை வன்மையாக கண்டிக்கின்றது. ஏன், நீ புறப்பட்டிருக்கின்ற பயணம் இன்றோடு நாளையோடு 10 வருடத்தோடு முடிந்து போகின்ற விஷயம் அல்ல, இது 1000 காலத்து பயிர். அல்லாஹ் நபிகளார் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, யார் மன் அஹப்ப ஐயல் கல்லாஹ தாஹிரன், அதாவது யார் அல்லாஹ்வை பரிசுத்தமானவனாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவன் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரைக்கும் செல்ல போகின்ற ஒரு நீண்ட பயணம், அதனை நீ மோசடியான முறையில் ஆரம்பிக்காதே. நியாயமாக நிதானமாக சிந்தித்து அல்லாஹ்வுடைய கலாவை பொருந்தி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை தேடி நீ அழகாக அதனை அமைத்துக் கொள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. இவ்வாறு இன்னும் பல நிபந்தனைகள் அதிலே இருக்கின்றது, அதற்கே நேரம் போய்விடும். சகோதரர்களே, இப்படி ஒரு திருமணம் பேசப்பட்டு விட்டால் எப்படி திருமணம் செய்ய வேண்டும்? அங்கிருந்து தான் சிந்தித்துக் கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. அதனால் தான் சொல்லுகின்றேன், இஸ்லாம் அதனை சும்மா சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமண பேச்சு முடிந்து திருமணம் செய்ய நீங்கள் தயாரா? அஅலினூ பின்னிகாஹ், உங்களது திருமணத்தை பகிரங்கமாக அறிவிப்பு செய்யுங்கள். வஜஅலூஹா ஃபில் மசாஜித், அந்த திருமணங்களை பள்ளிவாசல்களிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு அற்புதமான அறிவுரை. பாருங்கள், இந்த நீண்ட பயணத்தை அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரைக்கும் தொடரப்போகின்ற இந்த நீண்ட பயணத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைகளிலே பள்ளிவாசல்களிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் சகோதரர்களே? அதுதான் வாஜிப் என்று சொல்லவில்லை, நபிகளாருடைய அழகான வழிமுறை அது. ஏன்? பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற தளம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சுற்றி திரிகின்ற இறங்குகின்ற இடம், அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் பெற்ற இடம். அந்த இடத்திலே இந்த திருமணம் நடத்தப்படுகின்ற பொழுது அது அருள் நிறைந்ததாக மாறும், பலருடைய பிரார்த்தனையையும் அது பெற்றுக்கொள்ளும். பலருடைய பிரார்த்தனையோடு ஒரு மணவாளிக்கு அந்த தம்பதியினருக்கு அக்குது முடிந்தவுடன் ஒரு துஆவை நாங்கள் செய்வோம், ஒரு வாழ்த்தை. அதுதான் எங்களது வாழ்த்து. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ ஹைர். எங்கள் எல்லோருக்கும் இந்த துஆ பாடம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிரார்த்தனைக்கான பொருளை, தமிழுடைய விளக்கத்தை என்னால் சொல்ல முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று சொல்லலாம். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ ஹைர் என்கிற நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஜவாமிஉல் கலிமிலிருந்து வெளிப்பட்டு இந்த பிரார்த்தனையின் உண்மையான முழு வடிவத்தையும் ஒப்புவிக்க முடியாத அவ்வளவு ஆழமான ஒரு பிரார்த்தனை இது. உனது வாழ்வு ஜொலிக்கட்டும், உனது வாழ்வு மங்களகரமாக அமையட்டும், உங்களது வாழ்வின் அனைத்து பகுதிகளும் ஹைர் என்கின்ற நலவால் ஜொலிக்கட்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய்து அவர்களை அனுப்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பிரார்த்தனை அது. சகோதரர்களே, பள்ளிவாசல்களிலே அது நடந்தால் எல்லோரும் அதனை செய்வார்கள். இன்று இஸ்லாத்திற்கு புறம்பான முறையில் நடாத்தப்படுகின்ற ஆடம்பர திருமணங்கள் ஆம் இனியும் பேசாமல் இருக்க முடியாது. பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்து இசை கச்சேரிகளுடன் இசை முழங்க நடாத்தப்படுகின்ற திருமணங்கள், அங்கே எந்தவிதமான இஸ்லாமிய அடிப்படை ஒழுக்கங்களும் பேணப்படாமல் ஆண் பெண் கலப்பு ஆடல் பாடல் கூத்து, நவீன மேற்குலக நாகரிகம் இதுதான் இன்றைய ட்ரெண்ட் என்று சொல்லிக்கொண்டு அதனை அறிமுகம் செய்யும் வகையில் திருமணங்கள் நடாத்தப்படுகின்றன. விபரீதங்கள் ஆம். ஏனவே நான் சொன்னேன், துவங்கும் பொழுதே நான் சொன்னேன், ஏன் நிம்மதி இழந்து தவிக்கின்றோம்? எங்கே சென்றது எங்களது நிம்மதி? ஏன் எங்களிடையே சைக்காலஜிக்கல் டிவோர்ஸ், தோளுக்கு மேல் கை போட்டு நடந்தாலும் உள ரீதியான ஒரு விவாகரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நான் சொன்னேனே. ஆம், எங்களது அடிப்படையில் நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம். எங்களது ஆரம்பமே பிழை. இவ்வாறு பிரார்த்தனையோடு அவனை வழி அனுப்பினால், அவனது அக்த் திருமண ஒப்பந்தம் முடிந்தால், மணவாளியை கரம் பிடிக்க வருகின்றான் மணவாளன், என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? இன்று கட்டப்பட்டிருக்கின்ற மணப்பந்தல்கள், அது இருக்கட்டும், வருகின்றேன். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? முதன் முதலாக தனது மனைவியை கரம் பிடிக்க வருகின்றான் மணவாளன், வந்ததும் அந்த பெண்ணின், அந்த மணவாளியின் தகப்பன் பலிகாரர் அந்த பெண்ணுடைய முன் நெற்றி முடியை பிடித்து மணவாளனின் கையில் கொடுக்க வேண்டும். மணவாளன் அந்த முன் நெற்றி முடியை பிடித்துக் கொண்டு ஒரு பிரார்த்தனையை செய்வார். இதை சிந்தியுங்கள். இதுதான் பிரசட்டிக் பிலோசபி. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஒரு தத்துவம். அவன் என்ன துஆவை தெரியுமா ஓதுகின்றான்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. சுப்ஹானல்லாஹ். இதன் பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், முதன் முதலாக தனது மனைவியை கரம் பிடிக்கின்ற அந்த கணம் அவன் சொல்லுகின்ற அந்த பிரார்த்தனையின் பொருள், அவன் சொல்லுகின்றான், யா அல்லாஹ், உன்னிடம் இந்த பெண்ணின் அத்தனை நலவுகளையும் நான் கேட்கின்றேன். நீ என்னென்ன நலவுகளை அடிப்படையிலேயே, ஜபல்தஹா, என்னென்ன நலவுகளை அடிப்படையிலே அந்த பெண்ணிலே வைத்து படைத்திருக்கின்றாயோ அது அனைத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். யா அல்லாஹ், நான் இந்த பெண்ணின் கெடுதிகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். யா அல்லாஹ், இந்த பெண் அடிப்படையிலே என்னென்ன கெடுதிகளோடெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றாளோ அந்த கெடுதிகளிலிருந்தெல்லாம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்கின்ற ஒரு உயரிய ஒரு தத்துவத்தை பிரார்த்தனையாக வெளிப்படுத்தி பல விடயங்களையும் யதார்த்தமாக ஆத்மார்த்தமாக ஒப்புக்கொண்டுதான் அந்த திருமண பந்தத்தில் அவன் நுழைகின்றான். ஒரு பெண் என்று வந்தாலும், ஆண் என்று வந்தாலும், மனிதன் என்று வந்தால் அவனில் பல நலவுகளும் இருக்கும், பல கெடுதிகளும் இருக்கும். ரப்பே, எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன், நலவுகளை மாத்திரம் கேட்கின்றேன் என்று ஒரு அற்புதமான புரிந்துணர்வோடு அந்த திருமண பந்தத்தில் நுழைகின்றான். சகோதரர்களே, இப்படி நுழைகின்ற பொழுது இன்று திருமண வாழ்விலே பொசிந்து எழும்புகின்றதே பிரச்சினை. திருமண வாழ்வுக்கு முற்பட்ட காலங்களில் நடந்த சம்பவங்கள் அல்லது வேறு ஏதாவது பேச்சுவார்த்தைகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள், அதற்கு இடம் இருக்காது சகோதரர்களே. திருமண வாழ்வோடு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தனது அன்பு மனைவியை கரம் பிடிக்கின்றான், பற்றி பிடித்துக் கொள்கின்றான். பாருங்கள், இஸ்லாம் எவ்வளவு பிலோசபிக்கலாக, எவ்வளவு அற்புதமாக இந்த திருமண வாழ்வை அமைத்து வைத்திருக்கின்றது என்று பாருங்கள். ஆம், என்ன நடக்கின்றது? நடக்கின்றதா இது? எங்களது சமூகம் எதனை பழக்கியிருக்கின்றது, எதனை செய்து கொண்டிருக்கின்றது? இன்று லட்சக்கணக்கிலே செலவு செய்து அடிக்கப்பட்டிருக்கின்ற திருமண பந்தல்கள், திருமண பந்தல்கள், பெண்களை, அந்த மணவாளியை ஒரு காட்சி பொருளாக, வியாபாரம் செய்கின்ற ஒரு தளமாக, ஒரு அசிங்கமான மேடையாக அதனை மாற்றிவிட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெண்ணை அலங்கரித்து இந்த ஊருக்கே வேடிக்கை காட்டுகின்ற ஒரு அசிங்கமான கலாச்சாரம் வளர்ச்சி அடைந்த இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற நாமும் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களது பாரிய பின்னடைவைத்தான் அது காட்டுகின்றது. சகோதரர்களே, இது சம்பந்தமாக அதிகமான விஷயங்களை பேசலாம். சமூகத்திலே புறையோடி போயிருக்கின்ற மிக மோசமான பழக்க வழக்கங்கள், யாராவது ஒரு ஆலிம் வந்து நின்று ஒரு துஆவை ஓதுகின்றார், எந்த ஒரு மணவாளன் இந்த துஆவை பாடமாக்கி இந்த உறுதியான இந்த ஒப்பந்தத்தை செய்து தனது மனைவியை கரம் பிடித்தான், யார் சொல்ல முடியுமா? ஒன்று இரண்டு பேர் தான் இருக்கின்றார்கள். திருமண வாழ்விலே நுழைந்து கொண்டான், மனைவியோடு ஒன்று கூடப் போகின்றான், மனைவியோடு சேரப்போகின்றான். ஆம், இஸ்லாம் இன்னும் ஒரு அற்புதமான வழிமுறையை சொல்லுகின்றது. எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். ஏன் எனது மகன், எனது 8 வயது நிரம்பிய எனது மகள் எனக்கு கட்டுப்படுகின்றாள் இல்லை, ஏன் நான் சொல்லுவதை கேட்பதில்லை, என்னை முறைத்து பார்க்கின்றான் என்று அங்கலாய்க்கின்றோம் அல்லவா? எங்கே தவறுகள் இடப்பட்டிருக்கின்றன? அல்லாஹ் இஸ்லாம் சொல்லுகின்றது, நீ உனக்கான தலைமுறையை, உனக்கான பிச்சளத்தை உருவாக்கப் போகின்ற நேரம் இது, கவனமாக பயணிக்க வேண்டும். உன்னை எந்த நேரமும் வழிகெடுக்க காத்துக் கொண்டிருக்கின்ற சைத்தானிடமிருந்து நீ பூரணமான பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அங்கே முதன் முதலாக வீடு கூடுகின்ற பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்ல வேண்டும்? எத்தனை பேருக்கு பாடம்? பிஸ்மில்லா, வுதுவோடு இருக்க வேண்டும் சகோதரர்களே, வுதுவோடு. அது ஒரு சுன்னா. பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இதுதான் துஆ, சின்ன துஆ. யா அல்லாஹ், என்னை ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாயாக, எனக்கு நீ தரப்போகின்ற எனது சந்ததியை, எனது பிச்சளத்தை ஷைத்தானை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. நீ சொல்லுகின்ற உனது கலீபாவாக, நீ சொல்லுகின்ற இந்த சன்மார்க்கத்தின் பாதுகாவலனாக வரப்போகின்ற ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் அவர்கள் அவர்களது சந்ததியை பற்றி யோசிக்க வேண்டும். இன்றைய அசிங்கமான வெட்கம் கட்ட மேற்குலக கலாச்சாரம் அறிமுகம் செய்திருக்கின்ற அசிங்கங்களை மேடையிலே சொல்ல முடியாது சகோதரர்களே. இப்படியெல்லாம் அமைந்திருக்கின்றதா எங்களது திருமணம்? இங்கிருந்துதான் எங்களது பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இஸ்லாம் சொல்லுகின்ற இஸ்லாத்தின் வழிமுறைகள், வழிகாட்டல்கள் இல்லை. கணவன் மனைவி, கணவனுக்குரிய ஹக்குகள் கடமைகள் என்ன, மனைவிக்குரிய ஹக்குகள் கடமைகள் என்ன, ஒரு கணவன் மனைவியின் விஷயத்திலே என்னென்ன ஹக்குகளை பேண வேண்டும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் விஷயத்திலே என்னென்ன உரிமைகளை பேண வேண்டும் என்பது பற்றிய தெளிவுகள் இல்லை. அது ஒரு பெரிய பாடம், முஆஷரா. அங்கிருந்து அது விரிந்து செல்கின்றது. இதனால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றல்ல 12 மனைவியர்களை வைத்து வாழ்ந்து காட்டினார்கள். எல்லா தரப்பிலான மனைவியர்களையும் திருமணம் முடித்திருக்கின்றார்கள். தன்னை விட வயது கூடிய, தன்னை விட மிகவும் வயது குறைந்த, மிகவும் செல்வ சீமாட்டி, மிகவும் ஏழை அடிமை என்று பல தரப்பட்டவர்களை திருமணம் செய்து யாருமே எந்தவிதமான ஒரு சாட்டுப்போக்கும் சொல்ல முடியாத அளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். நபிகளாருடைய திருமண வாழ்வு அது வெறுமனே செய்திகளாக மட்டும் இருக்கவில்லை, பிராக்டிக்கல் மெசேஜ், அது நடைமுறை சார்ந்த தெளிவுகளாக இருந்திருக்கின்றன. அற்புதமான வாழ்வு முறை. முக்கியமாக கண்ணவன்மார்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல மெசேஜஸ் அதிலே இருக்கின்றது. இன்று பல கணவன்மாரும் தனக்கு கிடைத்திருக்கின்ற மனைவியர்கள் எப்பொழுது அவர் திருமணம் முடித்துக் கொண்டாரோ அன்றிலிருந்து அவள் எனக்கு ஊழியம் செய்வதற்கு, எனக்கு சமைத்து போடுவதற்கு, எனது துணிமணிகளை துவைப்பதற்கு, அல்லது எனது குழந்தைகளை பெற்று போடுவதற்கான ஒரு மெஷினாகவே வழிநடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பலரும் ஒரு கூலிக்கு வேலை செய்கின்ற அடிமை போன்று தங்களது மனைவியர்களை நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்தில். இஸ்லாம் ஒரு பொழுதும் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான சரிசமமான உரிமையை கொடுத்திருக்கின்றது. உலகத் தலைவர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வாழ்வியல் பாருங்களேன் சகோதரர்களே. தன்னுடைய அன்பு மனைவி கதீஜா அல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு மனைவியருடனும் எப்படி இரக்கமாக இருந்தார்கள் என்று, முதன் முதலாக தேவைப்படுவது எங்களது குடும்ப வாழ்வு ஜொலிக்க திருமண பந்தத்திற்குள் நுழைந்ததன் பின்பு ஜொலிக்க முதன் முதலாக தேவைப்படுவது அத்தஆருஃப், புரிந்துணர்வு. புரிந்துணர்வு, ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ளல். எனது மனைவி யார், மனைவி எனது கணவன் யார், எனது மனைவியுடைய தேவைகள் என்ன, முக்கியமாக எனது மனைவியுடைய இமோஷன்ஸ், மனவெழுச்சிகள், அவளது கவலை, அவளது துக்கம், அவளது சந்தோஷம், அவளது கோபம், அவளது ஈர்ப்பு, அவளது இரக்கம், அவளது காதல் என்று இவைகளெல்லாம் எந்த கனதியிலே இருக்கின்றது என்பதனை ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவி அதே போன்று கணவனின் தரப்பிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், நேரம் போதாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எப்படி உயிராக இருந்தார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி பல ஆண்டுகள் கழிந்துவிட்ட பின்பும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது சிந்தனை நபிகளாருடைய சிந்தையை விட்டும் தவறியதே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உறவுக்கார பெண்மணிகளில் ஒருவர் எனது வீட்டுக்கு வந்து போவார். அவரது குரல் எனது, அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது குரலுக்கு ஒத்ததாக இருக்கும். அவர் அப்படி வந்து பேசுகின்ற சத்தம் கேட்டால் நபிகளாருடைய கண்கள் பனித்துவிடும், நபிகளாருடைய முகம் மாறிவிடும். தனது அன்பு மனைவி கதீஜாவை நோக்கி ஒரு சில கணங்கள் பயணித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, 9 மனைவியருடன் இருக்கின்ற ஒரு உத்தம நபி, ஒரு உயரிய தலைவர் பல்லாண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற அந்த அன்பு மனைவியின் நினைவுகளால் ஆளப்படுகின்றார். பத்ர் யுத்தம் பற்றி அன்று நான் வாசித்த பொழுது ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை அதிலே பார்த்தேன். என் கண்களும் பனித்துக் கொண்டன. அதனை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பத்ர் யுத்தத்தின் போது கைதிகள் பிடிபட்டார்கள். சுருக்கமாக சொல்லுகின்றேன், கைதிகளிடம் தெண்ட பணங்களை வாங்கிக் கொண்டு விடுதலை செய்தார்கள். அதில் ஒரு கைதி தன்னுடைய அன்பு மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகளாருக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே பிறந்தார்கள், ஒரே ஒரு குழந்தையை தவிர, இப்ராஹிம் என்கின்ற குழந்தையை தவிர. நபிகளாருடைய மகள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரம் மக்காவிலே இருந்தார்கள். அபுல் ஆஸ் என்கின்ற ஒருவருக்கு மனைவியாக இருந்தார். அந்த அபுல் ஆஸ் என்பவரும் பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களால் கைது செய்யப்படுகின்றார். நபிகளாருடைய மருமகன் அவர், மகளுடைய கணவன். கைதிகளின் பட்டியலிலே அவர் இருக்கின்றார். ஒவ்வொருவரிடமும் தெண்ட பணங்களை வாங்கி விடுதலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அபுல் ஆசிடம் வருகின்றார்கள். உங்களிடம் என்ன இருக்கின்றது என்று கேட்டதும் ஒரு மாலையை தூக்கி கொடுக்கின்றார். ஒரு தங்க மாலையை தூக்கி கொடுக்கின்றார். நபிகளார் அந்த மாலையை கண்டதும் அப்படியே திகைத்து விட்டார். அவரது முகத்திலே கவலையின் கோடுகள் படர்ந்து விட்டன. இலேசாக கண்கள் பனித்துக் கொண்டன. காரணம் கேட்டார்கள் சஹாபாக்கள். சொன்னார்கள், இது ஹதீஜாவுடைய மாலை. ஹதீஜா தனது மகளுக்கு கொடுத்திருக்கின்றார். ஹதீஜாவுடைய ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது. சகோதரர்களே, அந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவு பெற்றிருக்கின்றது. இதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான அன்பு. அற்புதமான அன்பு. தன்னுடைய செல்ல மனைவி ஆயிஷா, ஆயிஷத்து சுகுரா அவரோடு எப்படி இருந்தார்கள் என்பதனை பலதரம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய கணவன்மார்களே, சிந்தித்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ஓட்ட போட்டி நடாத்தினார்கள். கதீஜா நாயகி அப்படி ஒரு சின்ன வயசு பெண்தானே, ஓட்ட போட்டி நடாத்துவோமா என்று கேட்டு ஓட்ட போட்டி நடாத்தி தான் வேண்டுமென்றே தோற்று தனது மனைவியை வெல்லச் செய்து பின்பு ஒரு முறை ஓட்ட போட்டி நடாத்தி அதில் தான் ஜெயித்து அந்த போட்டியை சுவாரஸ்யமாக ஆக்கி நபிகளார் சுட்டி காட்டினார்கள். ஆயிஷாவே, இது அதற்கு என்று, இந்த வெற்றி அந்த தோல்விக்கு என்று. ஆம் சகோதரர்களே, எங்களில் எத்தனை பேர் எங்களது அன்பு மனைவியோடு இருந்து நேருக்கு நேர் முகம் பார்த்து ஒரு 10 வினாடிகள் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் 10 வினாடிகள் பேசுகின்றோம். கேட்டு பாருங்கள், ஒவ்வொருவரும் எங்களை கேட்டு பாருங்கள். இந்த பயங்கரமான அழுத்தமும் பிஸியும் நிறைந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு தேவை இது சகோதரர்களே. இன்றைய கணவன்மார்களின் நிலை, காரியாலயம் செல்லுகின்றார்கள், வயலுக்கு செல்லுகின்றார்கள், உழைக்க செல்லுகின்றார்கள், வீட்டிற்கு வந்து அதிலே இருப்பது கொஞ்ச நேரம். அந்த நேரத்திலும் அப்படியே போனை தூக்குகின்றார். அப்படியே போனிலே தனியாக என்ன ரசனையாக சிரிக்கின்றான் தெரியுமா? என்ன அழகாக சிரித்து சிரித்து அதனை பார்த்து யாரோ எங்கோ இருப்பவளுடன் பேசுகின்றார். தன்னுடைய மனைவியை தவிர எல்லா பெண்களுடனும் பல மணித்தியாலங்கள் பேச தயார். மனைவியை தவிர. இதுதான் அதிகமான ஆண்களின் நிலைப்பாடு. நாம் மனம் கொள்ள வேண்டிய உண்மை, ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பு, அந்த பரிவு, அந்த அரவணைப்பு கிடைக்கவில்லை என்றால் அவள் அது பற்றி சிந்திப்பாள். அது பற்றி வேறு எங்காவது அவள் தூண்டப்படுகின்ற பொழுது அவள் சிந்திப்பாள். எனவே சகோதரர்களே, நேரம் சென்று விட்டது. எனவே இது ஒரு பெரிய பகுதி, மிகவும் விசாலமான தலைப்பு. எனவே நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாம் சொல்லுகின்ற இஸ்லாமிய குடும்பவியல், இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு என்ன என்பதனை தெளிவாக விளங்கி அது பற்றி சிந்தித்து இஸ்லாம் சொல்லுகின்ற பைத்துல் முஸ்லிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லிமின் வீடாக எமது வீட்டை ஆக்குகின்ற பொழுதுதான் அந்த மறுமலர்ச்சியினை, வெற்றியினை நாம் கண்டுகொள்ளலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவர்களை மேற்று கபூல் செய்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www. acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.